بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وفقهني في دينك وشريعتك اللهم ثبتني على الصراط المستقيم عقيدة وقولا وعملا اللهم آتني حسن التعليم وحسن البيان وحسن التوضيح ونقول إن الله اتخذ إبراهيم خليلا நிச்சயமாக அல்லாஹு தஆலா இப்ராஹிமை ஹலீல் தன்னுடைய உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான். வக்கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹு தஆலா மூசாவிடம் பேசினான் அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஈமானன் வ தஸ்தீகன் வ தஸ்லீமா. சரி, இதை ஓரளவுக்கு நேற்று அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு போதுமான அளவு சொல்லியாச்சு. அல்லாஹுடைய சிஃபத்தில் ஒரு சிஃபத்து தான் அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான், முஹப்பத் வைக்கின்றான், புரியுதா, பாசம் வைக்கின்றான், இரக்கம் காட்டுகின்றான், கருணை காட்டுகின்றான். இதெல்லாம் அல்லாஹுடைய சிஃபத்துகளில் ஒரு சிஃபத்து. இப்போ இந்த சிஃபத்துகள் அடியார்களுக்கும் சொல்லப்படுவதால், அடியார்களுக்கு சொல்லப்படும் போது ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை பார்த்துவிட்டு, ஆஹா அல்லாஹ்க்கு இப்படி இல்லாம மாற்றம் ஏற்படும், அதனால இந்த சிபத்துகளை நாம் அல்லாவிற்கு சொல்ல மாட்டோம் என்று முஅத்தஜிலா, ஹவாரிஜியா, அப்புறம் ஜஹ்மியா இந்த மாதிரி கூட்டத்தார்கள், அப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அஷாரியாக்கள் இவங்க எல்லாம் மறுத்தாங்க, புரியுதா. அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னால அல் வதூத், அர் ரவூப், அர் ரஹீம், அர் ரஹ்மான், அதே போல அல் கரீம், இந்த மாதிரியான லத்தீஃப், இந்த மாதிரியான சிஃபத்துகள்லாம் இருக்கு. இவங்க இவற்றை பெயர்களாக ஏற்றுக்கொள்வாங்க, ஆனா சிஃபத்தா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, புரியுதா. அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சொல்லுங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா இந்த பெயர்கள் அறிவிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கான்னு கேட்டா ஒதுக்க மாட்டாங்க, இல்ல அப்படிம்பாங்க. அப்ப அதுக்கு வேற மாதிரியான அர்த்தம் சொல்லுவாங்க, அதை போட்டு ரொம்ப குழப்புவாங்க, புரியுதா. இப்ப அல்லாஹ், இது எல்லாமே அல்லாஹுடைய வல்லமை என்ற தன்மையிலிருந்து வெளிப்படக்கூடிய பெயர்கள் தான், இது தனி பெயர்கள் அல்ல அப்படின்னு மறுப்பாங்க, புரியுதா. இப்ப ஏன் இரக்கம்னு எடுத்துக்கொண்டா, ஒரு பாவப்பட்ட ஒரு பலவீனமான ஒருத்தரை பார்க்கும் போதோ அல்லது ஒரு படைப்பை பார்க்கும் பொழுதோ மனசுல ஏற்படக்கூடிய ஒரு விதமான மென்மை, அந்த மாற்றத்துக்கு தான் நம்ம இரக்கம் கருணைன்னு சொல்றோம். அல்லது தன்னுடைய நஃப்ஸுக்கு பிடித்தமான ஒன்றை பார்க்கும் போது ஏற்படக்கூடிய தன்மைக்கு அன்பு பாசம் என்று சொல்றோம். இப்படி இல்லாம மாறி மாறி அல்லாஹ்விடத்துல வந்து தன்மைகள் வந்துகிட்டு இருக்கோம். பாசமா இருக்காங்களா, கோபமா இருக்குங்கிற சொல்றீங்க, கருணை காட்டான்னு சொல்றீங்க, தண்டிக்கிறேன்னு சொல்றீங்க, இப்படி எல்லாம் முரண்பட்ட சிபத்துகள் ஒன்றுக்கு மேல அவனுக்கு மாறி மாறி வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, அப்ப அந்த புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு போய் சேர்ந்துகிட்டே இருக்க மாதிரி ஆகி போயிடுமே, அல்லாஹ்வை அதிலிருந்து நம்ம பரிசுத்தப்படுத்தணும் இப்படி என்று சொல்லிதான் அவங்க இதெல்லாம் சிஃபத்தா ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறார்கள். பெயர்களா வேணா சொல்லுவாங்க, புரியுதா. ஆனா அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவாகிய நம்மை பொறுத்தவரை, நாம் இவற்றை பெயர்களாகவும் ஏற்றுக்கொள்வோம், சிஃபத்துகளாகவும் ஏற்றுக்கொள்வோம். இப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன், அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நாம் நம்பிக்கை கொள்கிறோமே தவிர நம்முடைய அறிவுக்கு ஏற்ப அதை விளக்க நாம் முயற்சிப்பது கிடையாது. அவங்க தங்களுடைய அறிவுக்கு ஏற்ப விளக்க முயற்சிக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த குழப்பம். அல்லாஹு தாலாவுடைய சிபத்துகளை பொறுத்த வரைக்கும், அல்லாஹு தாலாவுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும், நாம் புரிந்ததை புரிந்து கொள்ளும்படியும், நாம் அமல் செய்ய வேண்டியதை அமல் செய்யும்படியும், நம்பிக்கை கொள்ள வேண்டியதை நம்பிக்கை கொள்ளும்படியும் தான் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கான். எல்லாத்தையும் நீ புரிஞ்சுதான் ஆகணும்னு எங்கேயுமே குரான்ல கிடையாது. முகர் நாள் ரெக்காய் சொல்லுவனும், எதுக்கு நாள் ரெக்காய் சொல்லுவனும் எனக்கு புரியல, அதனால நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லா நாலு தொழுவ சொல்லியிருக்கா நாலு தொழுவு போகிறோம், அல்லா ரெண்டு தொழுவ சொன்னால் ரெண்டு தொழுவோம், மூன்று தொழுக சொன்னால் நம்ம மூன்று தொழுவோம், அவ்வளோதான். இதில் நமக்கு அமல்படுத்த வேண்டியதை அமல்படுத்த வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டியதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், புரிய வேண்டியதை புரிய வேண்டும், அவ்வளோதான். அப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய இஸ்முகளை சிஃபத்துகளோடு, அதாவது பெயர்களை, அந்த பெயர்கள் அறிவிக்கக்கூடிய குணத்தோடு ஏற்றுக்கொள்வோம். புரியுதா? அவர்கள் பெயர்களை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அந்த பெயர்கள் கொடுக்கக்கூடிய குணத்தை, சிஃபத்துகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாம் என்ன சொல்றோம், அல்லாஹ்வுடைய சிஃபத் என்று எப்போ வந்துருதோ, அல்லாஹுடன் நேரடி எப்போது சம்பந்தப்பட்டு விடுதோ, அங்க நீங்க உதாரணங்கள் சொல்லாதீங்க, விளக்கங்கள் சொல்லாதீங்க, படைப்புகளுடைய தன்மையோடு ஒப்பிடாதீங்க, அதுக்கு பொருள் கிடையாது அர்த்தம் கிடையாதுன்னு மறுக்கவும் செய்யாதீங்க. இந்த நாலு அடிப்படைகளை அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி பேசும்போது நம்ம எப்போதும் கவனத்தில் வைக்கணும். இந்த நாலு அடிப்படைகளை கவனத்தில் வச்சா பிரச்சனை கிடையாது. ஒன்று என்ன, தர்க்கு தம்சி, உதாரணம் சொல்வதை விட்டுவிட வேண்டும். புரியுதா? தர்க்கு தக்ஈஃப், விளக்கம் சொல்றது, இப்படி இருக்குமா அதுக்கு இப்படியா என்று விளக்கம் சொல்வதையும் விட்டுவிட வேண்டும். தர்க்கு தஷ்பீ, படைப்பினங்களோடு, படைப்பினங்களின் தன்மையோடு ஒப்பிடுவது, அதுவும் செய்யக்கூடாது. தர்க்கு தஅ்தீல், புரியுதா? அல்லது தர்க்கு தஅ்வீல், அல்லாஹு ஸல்லி அலா நபியினா முஹம்மத், அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை சொல்றது, அதுவும் செய்யக்கூடாது. புரியுதா? திரும்ப கவனிங்க நான் சொல்றத. ஒன்று தம்சீல், அதற்கு உதாரணம் சொல்லக்கூடாது. இந்த தம்சீல தஷ்பீஹ் வந்துடும், படைப்பினங்களுடைய தன்மையோட ஒப்பிட்டு சொல்வது. இரண்டாவது தக்ஈஃப், அதுக்கு விளக்கம் சொல்றது, அதுவும் செய்யக்கூடாது. மூன்றாவது தஅ்வீல், வேறு பொருளை, வேறு ஒரு அர்த்தத்தை கொண்டு வருவது, அதுவும் செய்யக்கூடாது. நாலாவது தஅ்தீல், அதுக்கு அர்த்தம் கிடையாது, அதுக்கு பொருள் கிடையாது, அவ்வளவுதான், அந்த பேர் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்க வேண்டியதுதான், அதுக்கு போய் அர்த்தம்னா சொல்லாதீங்க, இப்படியும் செய்யக்கூடாது. புரியுதா? தஅ்தீல் என்றால் பொருள் இல்லாமல் ஆக்குவது, தஅ்வீல் என்றால் மாற்று பொருள் சொல்வது, தக்ஈஃப் என்றால் விளக்கம் கூறுவது, தம்சீல் அல்லது தஷ்பீஹ் என்றால் படைப்பினங்களை கொண்டு உதாரணம் கூறுவது. இந்த நான்கு விஷயங்களை அல்லாஹுடைய சிஃபத்தில் நம்ம செய்யக்கூடாது. அப்படி நாம் இருப்போமே ஆனால் அல்லாஹ் தனக்கு சேர்த்து சொன்ன எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள்வதில் நமக்கு எப்போதுமே இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை ஏற்படவே ஏற்படாது. புரியுதா? ஹைர், ஆகவே அல்லாஹு தாலா, நான் இப்ராஹிமை நேசித்தேன், இப்ராஹிமை என்னுடைய நண்பனாக, உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னா அது அல்லாஹ்வுக்கு தகுந்த வகையில். புரியுதா? முடிஞ்சு. அதே போல அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பேசினான் என்றால் எந்த பேச்சு அல்லாஹுவிற்கு தகுதியானதோ, எந்த பேச்சு அல்லாஹுவிற்கு தகுதியானதோ அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா மூசாவிடத்தில் பேசினார். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த பேச்சை செவியுற்றார்கள். புரியுதுங்களா? இதை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். இது எப்படி அல்லாஹ் பேசினான் என்று நம்ம கேட்க மாட்டோம். அல்லாஹ் பேசினான் செவியுறப்படக்கூடிய பேச்சை கொண்டு, அந்த பேச்சை மூசா அலைஹி ஸலாம் அவர்கள் செவியுற்றார்கள். புரியுதா? அது கேட்கப்படக்கூடிய பேச்சாக இருந்தது, வெறும் உணரப்படக்கூடிய ஒரு உள்ளுணர்வாக இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, பேச்சு என்று சொன்னால், இப்ப நம்ம பேசுறோம், பேச்சுகள் என்பது பல வார்த்தைகளை கொண்டது, பல வார்த்தைகள் என்பது பல எழுத்துக்களை கொண்டது, எப்படி போகுது பாருங்க விளக்கம். இதெல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அமெரிக்காவில் போய் பிஹெச்டி பண்ணணும். பேச்சுகள் என்பது பல வாக்கியங்கள், வாக்கியங்கள் என்பது பல வார்த்தைகள், பல வார்த்தைகள் என்பது பல எழுத்துக்களை கொண்டது. சரி, இருந்துட்டு போதே. அப்ப அடுத்த விளக்கம், இப்ப ஒரு வார்த்தையை சொல்றதா இருந்தா அதுல ஒரு நாலு எழுத்து இருக்குன்னா முதல்ல ஒரு எழுத்து வரணும், அப்புறம் ரெண்டாவது எழுத்து, மூணாவது எழுத்து, நாலாவது எழுத்து. அப்ப வந்து ஒரு எழுத்து உருவாகி அப்புறம் அது மறைஞ்சு போயிடும் இல்லையா? நான் சாப்பிட்டேன், இப்ப நான்ல ரெண்டு எழுத்து இருக்கா, இப்ப நான் சொல்லியாச்சு, அந்த எழுத்து அந்த வார்த்தை முடிஞ்சு போச்சு, வெளியே வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. சாப்பிட்டேன், சாப்பிட்டேன் சொன்னோம், முடிஞ்சு போச்சு. இப்படி இல்லாம அல்லாஹ் பேசுவான், அல்லாட்ட வந்து புதுசா உள்ளார வரும், அப்புறம் அது வெளியே வந்தா காணா போயிடும். அப்ப அல்லாஹ்வுடைய தன்மை என்ன ஆயிடுச்சு, இப்படி மாறிக்கிட்டே இருக்குமோ, அப்ப இதை பேசலாம், அடுத்து இதை பேசலாம், இப்படி எல்லாம் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு புரியுதா இல்லையா? நம்ம என்ன சொல்றோம், நீங்க சொல்லக்கூடிய இந்த விளக்கம் இது படைப்புகளுடைய தன்மைக்குள்ள விளக்கம். எந்த விளக்கம்? பேச்சு என்பது வாக்கியம், வாக்கியம் என்பது வார்த்தை, வார்த்தை என்பது எழுத்து. ஒரு எழுத்தை சொன்னாதான் அடுத்த எழுத்தை சொல்ல முடியும், அந்த எழுத்தை சொன்னாதான் அடுத்த எழுத்தை சொல்ல முடியும், அப்பதான் கடைசி எழுத்தை சொல்ல முடியும், அந்த வார்த்தையை முழுசா வெளியாக்கி முடிச்சாதான் அடுத்த வார்த்தையை வெளியாக்க முடியும். இதெல்லாம் யாருக்குள்ள நிர்பந்தங்கள்? படைப்பினங்களுடைய தன்மைகள், படைப்பினங்களுடைய பேச்சுக்குண்டான நிர்பந்தங்கள். புரியுதா? இதை நீங்க ஏன் ஹாலிப் படைத்த இறைவனாகி அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு நீங்க இலக்கணமா ஆக்குறீங்க? எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ராத், அவனுடைய உள்ளமையில் உதாரணமற்றவனாக இருக்கின்றானோ. இப்ப அல்லாஹ்வுடைய தாத், அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணங்களை விவரிக்காதீர்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு உதாரணம் இல்லை, நிகர் இல்லை, தனக்கு விளக்கங்கள் கூறாதீர்கள் என்று சொன்னதுக்கு பிறகு நீங்க பார்த்தது படைப்புகளை, நீங்கள் கேட்டது படைப்புகளுடைய பேச்சு. அப்ப அதை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பேச்சை நீங்கள் அளக்க, நிர்மாணிக்க, கற்பனை செய்ய முயற்சிப்பது தவறு. சரியா? ஓகே. அப்ப எப்படி அல்லாஹு தஆலாவுடைய பார்வை என்பது படைப்பினங்களுடைய பார்வைக்கு ஒப்பாகாதோ, அல்லாஹ் உயிராக இருக்கிறான் என்பது படைப்பினங்களுடைய உயிருக்கு ஒப்பாகாதோ, அது போன்றுதான் அல்லாஹு தஆலா மூசா நபி இடத்திலே பேசினான் என்ற அந்த பேச்சும், அது போன்று அல்லாஹ் மறுமையில் பேசுவான் என்ற அந்த பேச்சும் படைப்பினங்களுடைய பேச்சுக்கு ஒப்பாகாது. புரியுதுங்களா? அல்லாஹ் அது அல்லாஹுடைய சிஃபத், அல்லாஹுடைய சிஃபத் ஹாலிக், அவனுடைய சிஃபத். நாம மஹ்லூக், அப்ப ஹாலிக்குடைய சிஃபத்துக்கும் மஹ்லூக்குடைய சிஃபத்துக்கும் இடையில கண்டிப்பா ஒற்றுமை இருக்காது, வேறுபாடு இருக்கும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், அல்லாஹுமே யஸ்ஸர். அதாவது குர்ஆன்ல இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாவாவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தங்களது காலத்து மக்களிடத்தில் போய் அவங்க தாவா செய்றாங்க, இந்த சிலைகளை வணங்காதீர்கள் என்று அவர்கள் சொல்லும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட பல முறை அவங்க என்ன சொல்றாங்க, என்ன பார்க்காது, கேட்காது, நீங்க பேசுனா பதில் அளிக்காது, நீங்க பேசுனா பதில் அளிக்காது, இப்படிப்பட்ட சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் கேட்கிறார். நீங்க வணங்குற சிலை உங்களை பார்க்காது, உங்கள்கிட்ட பேசாது, நீங்க எதுவும் கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்லாது, நீங்க எதுவும் அதுகிட்ட மன்றாடினாலும் அது காது கொடுத்தும் கேட்காது. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்கள்ல அந்த முஷ்ரிக்குகள் வணங்கக்கூடிய சிலைகளை படித்து சொல்றாங்க. புரியுதா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வும் பேச மாட்டான், பேச்சுங்கிற தன்மை அல்லாஹ்வுக்கு இல்லைன்னா எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை தவிர அவர்கள் வணங்கிய அந்த கற்சிலைகளை பேசாது, செவியுறாது, புரியுதா என்று பழித்தது சரியாகும். அப்ப அவங்களும் திரும்ப உடனே கேட்பாங்கல்ல, எங்க கடவுள் கேட்கலன்னா உங்க கடவுள் தானே கேட்கல, எங்க கடவுள் பேசாதுன்னு சொன்னா உங்க கடவுள் தானே பேசாதுன்னு சொல்லி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப அல்லாஹு தாலாவுக்கு பேச்சு என்ற தன்மை இல்லாமல் இருந்திருந்தால் அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களது சமூக மக்களை போய் நீங்க வணங்குற கடவுள் பேசாதுன்னு குறை சொல்வதற்கு ஒரு அர்த்தமே இருந்திருக்காது, ஒரு பொருளே இருந்திருக்காது. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹு தாலாவுக்கு பேச்சு என்ற அந்த சிஃபத் இருக்கிறது. அல்லாஹு தாலா துன்யாலையும் இந்த உலகத்திலையும் அவனுடைய நபிமார்களிடத்துல பேசியிருக்கிறான். புரியுதுங்களா? நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலா ஆகிடத்துல பேசுவான். எப்படி அல்லாஹுடைய தாத்துல அல்லாஹுக்கு உதாரணம் சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி நம்ம சிந்திக்க கூடாதுன்னு சொல்றோமோ அது போன்றது அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பற்றி எது அல்லாஹோடு நேரடியாக தன்மையாக இணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சிஃபத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அர்த்தத்தை நாம் நம்பிக்கை கொள்வோம். அல்லாஹுவிற்கு அந்த தன்மை இருக்கிறது என்று நாம் உறுதி கொள்வோம். அதனுடைய விளக்கத்துக்குள்ளார நம்ம போக மாட்டோம். சரி, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் என்றால் தன்னுடைய செவியால் அந்த சப்தத்தை கேட்டார்கள், அவ்வளவுதான். கேட்டார்கள் என்பதற்கு வேற அர்த்தமும் சொல்லக்கூடாது. எப்படி மனதால் புரிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள் என்பது வேற விஷயம். ஒரு விஷயத்தை கேட்டதற்கு பிறகு ஏற்படக்கூடியதுதான் புரிந்து கொள்ளுதல் என்பது, அல்லது ஒரு விஷயத்தை பார்த்து அதை மனதிலே ஏற்று பிறகு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை தான் புரிந்து கொள்ளுதல் என்பது. ஆனா இங்க அல்லாஹு தஆலா நான் பேசினேன், நான் அழைத்தேன் என்று சொல்கிறான். புரியுதுங்களா? மூசாவை நான் அழைத்தேன், புரியுதா? மூசாவிடத்தில் நான் பேசினேன், எனது பேச்சுக்காக மூசாவை நான் தேர்ந்தெடுத்தேன். இவ்வளவு தெளிவா அல்லாஹ் உறுதியாக சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பேசவே இல்லை, மனசுல அவங்களுக்கு விளங்க வச்சு அதை விளங்கிக்கிட்டாங்க, அததான் இப்படி குர்ஆன்ல சொல்லப்படுது என்று குர்ஆனுடைய வாசகங்களுக்கு திருச்சி பொருள் சொல்லக்கூடாது. புரியுதுங்களாமா? விளங்குதா? அப்ப இதுவரைக்கும் நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. நேற்று சொன்ன கருத்தோட இதையும் நீங்க சேர்த்துக்கொண்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஓரளவுக்கு விளக்கம் இருக்கும். அடுத்ததாக 53rd பாயிண்ட், அதுவும் ஓரளவுக்கு நம்ம ஏற்கனவே பல முறை படிச்சதுனால அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் உங்களுக்கு தேவை இருக்காது. அடுத்ததாக 12th பாடத்துல நம்ம படிச்ச அஹ்லுல் கிப்லா, ونسمي أهل قبلتنا مسلمين مؤمنين ما داموا بما جاء به النبي صلى الله عليه وعلى آله وسلم معترفين وله بكل ما قال وأخبر مصدقين ولا نكفر أحدا من أهل القبلة بذنب ما لم يستحله. سريع أنجي رندي فكريسيا إذو وريكم نبا روت رنداو دي كارتو وريكم إذا நம்ம இன்னும் கொஞ்சம் நேற்று ஓரளவுக்கு பேசணும், இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா விளங்கிக்கிட்டா உங்களுக்கு இன்ஷால புரிய வரும். நீ பாருங்க, ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், அவங்க எப்படி அப்படின்னா எது செஞ்சாலும் சரி, என்ன அமலை செஞ்சாலும் சரி, என்ன அமலை விட்டாலும் சரி, என்ன பாவத்தை செஞ்சாலும் சரி, எப்பேற்பட்ட பயங்கரமான வார்த்தையை பேசினாலும் சரி, ஒரு மனிதன் எப்போது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டானோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வாயால சொல்லிட்டானோ அவ்வளவுதான், அவன் முஸ்லீம் தான். அதுக்கப்புறம் அவன் இஸ்லாமை விட்டு வெளியே போக மாட்டான் என்பதாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள். புரியுதுங்களா? ஒரு கூட்டம் இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் காஃபிர்னு சொல்லி ஒரு முஸ்லீமை இஸ்லாமை விட்டு வெளியாக்குறதுக்கு உட்கார்ந்துகிட்டே இருக்கும். ஒரு கூட்டம் எப்படி, ஒரு முஸ்லீம அவன் ஏதாவது ஒரு பாவம் செய்ய மாட்டானா உடனே அவனை காஃபிர், உடனே காஃபிர, காஃபிர், 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 காஃபிர்னு காஃபிர் ஃபத்வாவை கையில வச்சுக்கிட்டே இருப்பான். புரியுதா? இப்படி ஒரு கூட்டம். நம்ம என்ன சொல்றோம், இந்த ரெண்டுமே தவறுங்க. என்ன செயலை செஞ்சாலும் ஒரு மனிதன் இஸ்லாமுக்குள்ளாரதான் இருப்பான். ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அதோடு அவன் கதி நேர சொர்க்கம்தான் அப்படின்னு நம்ம நம்பல. புரியுதுங்களா? அது இந்த ஓரம். ஒரு இன்னொரு அதுக்கு நேர் எதிரான ஓரம் என்ன, இந்த பாருங்க, கலிமா சொல்லிட்டீங்களா, முஸ்லீம் ஆயிட்டீங்களா, அவ்வளவுதான். இனி கரெக்டா 99.99 இல்ல, எத்தனை, 100க்கு 100, 100க்கு 100 கரெக்டா இருக்கணும். ஒரு பாவம் பண்ணாலும் சரி காஃபிரா போயிடுவீங்க, ஒரு பொய் சொன்னா முடிஞ்சு காஃபிர். புரியுதா? ஏதாவது ஒரு பெரும்பாவம் ஒன்னு செஞ்சா போதும் காஃபிர், அவ்வளவுதான் முடிஞ்சு காஃபிர்னா, அவ்வளவுதான் காஃபிர், நீ நேர நிரந்தரமா நரகம் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? இப்படி ஒரு கூட்டம். இந்த ரெண்டுமே சரியான ஒரு கருத்தா என்று சொன்னால் ரெண்டுமே தவறான கருத்து, இரண்டுமே தவறான கருத்து. அப்ப நேரான கருத்து எது என்று சொன்னால், ஒரு முஃமின் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு வாயால் அதை மொழிந்து செயல்களால் அதை செயல்படுத்தி ஒருவர் தன்னை முஸ்லீம் என்று கூறியதற்கு பிறகு நாம் அவருடைய அமல்களை பார்ப்போம். புரியுதா? அந்த அமல்களில் குஃப்ரான செயல்களை அவர் செய்தால், குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்தால் அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டார் என்று சொல்வோம். அப்ப குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் என்பது தனி, பாவங்களை செய்வது என்பது தனி, ரெண்டு தனித்தனி. நேற்று நம்ம படிக்கும்போது இதுதான், இன்னொரு வாக்கியத்தில் உங்களுக்கு சொல்லும்போது, ஒரு மனிதன் திருடுகிறான், அது பாவம். திருட்டை நியாயப்படுத்தி ஆகமானதாக கருதுகிறான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு மனிதன் பொய் சொல்கிறான், பொய் சொல்வது கூடும், பொய் சொல்வது சரிதான், பொய் சொல்வது தப்பில்லை என்று வாதிடுகிறான். இந்த ரெண்டு பேருக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. ஒரு மனிதன் குடிக்கிறான், பாவம், ஆனா நான் குடிக்கிறேன், தப்பு பண்றேன்னு செய்யறான். ஒரு மனிதன் குடிக்கிறான், குடிக்கிறது தப்பே கிடையாது, குடிக்கிறதுனா ஒண்ணு ஹராம் கிடையாது அப்படின்னு சொல்லி குடிக்கிறான். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான், தொழுகிறான், நோன்பு கூட வைக்கிறான், இப்படி மத்தது எல்லாம். இந்த ரெண்டு வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும். ஒன்று இருக்கிறது பாவம் செய்தது, இன்னொன்று பாவத்தை ஹலாலாக்கி விடுதல். புரியுதா? பெரும்பாவத்தை செய்வதால் ஒருவரை நாம் காஃபிர் என்று கூற மாட்டோம். இங்க நம்ம நடுக்கு வந்துடும். ஒரு கூட்டம் என்ன சொன்னார்கள், பெரும்பாவத்தில் எதை செய்தாலும் சரி காஃபிர். நான் பொய் சொல்லிட்டா காஃபிர், என்ன பசங்க திரும்ப களிமா சொல்லு, இனிமே பொய் பேச மாட்டேன்னு தௌபாச்சி, இல்லைன்னா நீ காஃபிர் தான். புரியுதா? இந்த நிலையில நீ மௌத்தா போனா நீ நிரந்தர நரகம் தான். அவங்களுடைய கூற்று ஏன் தப்பு, நம்முடைய கூற்று ஏன் சரியானது நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம முதல்ல அடிப்படைகளை பார்த்துக்கணும். சரி, இப்ப ஒரு மனிதன் திருடுனா அல்லது குடிச்சான், தப்பு தான் நான் குடிச்சிட்டேங்கிறான், இவனை காஃபிர் என்று சொல்ல மாட்டோம், இவனை பாவி என்று சொல்லுவோம். புரியுதா? இன்றைக்கு வித்தியாசம் இருக்கு. காஃபிர் என்று சொல்வதற்கும் பாவி என்று சொல்வதற்கும் என்ன வித்தியாசம்? காஃபிர்கள் சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்க, பாவிகள் அவர்கள் மன்னிக்கப்படுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. புரியுதா? அதுல கடைசியா குறைஞ்சபட்சம் இவர்கள் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையால் அருளால் இவர்களை மன்னித்து இவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப பாவிகளுக்கு கண்டிப்பா என்றையாவது ஒரு நாள் மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, பாவியான மூமின்களுக்கு. காஃபிர்கள் முஷ்ரிக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொர்க்கம் என்பது கிடையாது. காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் சொர்க்கத்துக்கே போக மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், வலா யத்குலூனல் ஜன்னத ஹத்தா யலிதல் ஜமலு ஃபீ ஸம்மில் கியாத். ஊசியினுடைய காதுக்குள் ஒட்டகம் நுழையாத வரை இவர்கள் சொர்க்கத்திற்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஊசி இருக்குல்ல, புரியுதாமா? இங்க பாருங்க, எத்தனாவது வசனம்னா சூரா அல் ஆராப் 40வது வசனம், வலா யத்குலூனல் ஜன்னத ஹத்தா யலிதல் ஜமலு ஃபீ ஸம்மில் கியாத். ஊசியினுடைய காதுக்குள் ஒட்டகம் நுழைகின்ற வரை இவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள். எந்த காலத்தில் ஊசி? ஊசி காதுனா என்ன? ஓட்ட. அதுக்குள்ளார ஒட்டகத்தை எங்க அனுப்புறது? இவங்க எங்க சொர்க்கத்துக்கு போறது? சான்ஸே கிடையாதுன்றான் முடிஞ்சா. இது காஃபிர்கள் முஷ்ரிக்குகளுடைய நிலைமை. சரி, பாவிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப அவர்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன, அவர்கள் நிரந்தர நரகவாசிகள் அல்ல. புரிஞ்சுச்சா? சரி, அடுத்ததாக இன்னொரு கூட்டம் சொன்னார்களே, அவங்க என்ன சொன்னாங்க? எதை செஞ்சாலும் அவன் வந்து அவனுடைய ஈமானுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அவன் பக்கா முஸ்லீம், பக்கா மூமின்னு சொன்னாங்களே, இதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது ரொம்ப தப்பான ஒன்று. ரெண்டாவது சொன்னது எப்படி ரொம்ப தப்போ அதே போலதான் இதுவும் ரொம்ப தப்பு. எப்படி தப்பு? ஒரு மனிதன் ஈமானை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு பாவம் செய்தானே, ஆனால் அவன் எவ்வளவு பாவம் செய்யறானோ அந்த அளவு அவனுடைய ஈமான் பலவீனப்பட்டு கொண்டே போகும். அவனுடைய ஈமான் பலவீனப்பட்டு கொண்டே போகும். தொடர்ந்து பெரும்பாவத்தை அவன் செய்து கொண்டே இருந்தால், அவன் அந்த பெரும்பாவத்தை நியாயப்படுத்தி அதை ஹலால் என்று கருதினால், அது அவனை நிராகரிப்பில் கொண்டு போய் குஃப்ருல கொண்டு போய் சேர்த்தும். அவன் தொடக்கூடியவனாக இருந்தாலும் சரி, நோன்பு வைத்தவனாக இருந்தாலும் சரி, ஹஜ் செய்தவனாக இருந்தாலும் சரி, ஒரு காஃபிரை போன்றே அவனை மாற்றிவிடும் சொல்றோம். எப்ப பெரும்பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து அதை ஆகுமானதாக ஆக்கிவிடுவானே ஆனால். அதே போலவே சில செயல்கள் இருக்கின்றன, சில செயல்கள், அந்த செயல்களை அறிஞர்கள் குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய செயல் என்று குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த செயல்களில் ஒரு செயலை செய்தாலும் அவரும் காஃபிராகி விடுவார். வித்தியாசம் புரியுதா? ஒன்று பெரும்பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான், செஞ்சுக்கிட்டே இருக்கான், செஞ்சுக்கிட்டே இருக்கான், எவ்வளவோ சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறான், எவ்வளவோ பார்க்கிறான், உபதேசங்களை கேட்கிறான். அப்ப இந்த நிலையிற்கு அவன் போகும்பொழுது ஒரு நேரத்தில் அவன் என்ன செஞ்சிடலாம், நல்லா பாதுகாக்கணும் தன்னுடைய பாவத்தை, அவன் நியாயப்படுத்தி அதை ஹலால்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடலாம். அது ரொம்ப டேஞ்சரான நிலை, புரியுதா? இதை நம்ம வெளிப்படையா தெரிய முடியாது, அல்லாஹ் அறிஞ்சவன். அவனுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில உள்ள விஷயம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் முடிவு செய்வான். இரண்டாவது என்ன, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சில செயல்களை அல்லாஹ்வும் ரசூலும் இறை நிராகரிப்பு என்று முடிவு செஞ்சிருக்கிறான். இறை நிராகரிப்பு எங்க வருதோ, அல்லது நிராகரிப்பாளர்களுடைய குணங்கள் எங்க வருதோ, அங்க இந்த தன்மைகள் சொல்லப்பட்டது. அப்ப அதை கருத்தில் கொண்டு அறிஞர்கள் இந்த செயல்களில் ஒரு செயலை செய்தால் அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறிடுவாரு, அப்ப அவர் கண்டிப்பா தௌபா செய்யணும். புரியுதா? இது ஒரு நீண்ட பாடம். அந்த பாடத்துக்கு தலைப்பு என்ன, ரித்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அல்லது சொல்கள். ரித்தத் ஒரு மனிதனை முர்த்தத்தாக்கிவிடும், ஒரு மனிதனை முர்த்தத்தாக்கக்கூடிய, மதம் மாறியவனாக இஸ்லாமை விட்டு வெளியேறியவனாக ஒரு மனிதனை மாற்றக்கூடிய சொல்கள் செயல்கள் என்ன, புரியுதா? ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை உங்களுக்கு ஞாபகத்துக்கு இப்ப சொல்றோம். நீங்க ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் முன்னாடி, அந்த தூய திருக்கலிமா பாடம் படிச்சோம் பாருங்க. அந்த பாடத்தினுடைய கடைசியில இஸ்லாமை விட்டு வெளியேற்றி விடக்கூடிய 10 காரியங்கள்னு படிச்சிருப்பீங்க. இப்ப பாருங்க, இஸ்லாமை வெளியேற்றி விடக்கூடிய 10 செயல்கள் என்று நம்ம அந்த கிதாபுடைய பின்பகுதியில கடைசியில கொடுத்திருப்போம், தூய திருக்கலிமால. புரியுதுங்களா? ஒரு மனிதருக்கு இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவது, இஸ்லாமிய சரியத்தை விட்டு வெளியேறி விடுவது ஆகுமானது என்று கருதுவது, அல்லது ரசூலுல்லாவை ஏசுறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பரிகாசம் செய்யறது, சூனியம் செய்வது, புரியுதா? இந்த மாதிரியான ஒரு 10 விஷயங்கள் வரும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மனிதர் குர்ஆனுடைய பிரதி இருக்குது, அதை தூக்கி எறிகிறார், புரியுதா? அதை அவமதிக்கிறார். இது என்ன செயல்? இது குஃப்ருடைய செயல். இது என்ன? குஃப்ருடைய செயல், புரியுதா? இன்னொருத்தர் இஸ்லாமிய ஒழுக்கங்களை பரிகாசம் செய்யறார். எப்படி? உதாரணத்துக்கு ஆண்கள் தாடி வைக்கிறத பார்த்து, அல்லது பெண்கள் புர்கா போடுறதை பார்த்து கேலியா பேசுறார், அல்லது பள்ளிவாசல அதான் சொல்றதை பார்த்துட்டு என்ன ஒரே இப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா சத்தம் இது என்ன ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதையும் இதெல்லாம் குஃப்ரை ஏற்படுத்தும், இதெல்லாம் நிராகரிப்பை ஏற்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பரிகாசம் செய்யறது அதுல இன்னும் கூட வரும். அதாவது ஷரியத் என்பது பள்ளிவாசலுக்கு, நம்முடைய வெளிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஷரியத் வந்து நமக்கு தேவையில்லை, அதுக்கு வந்து நம்ம வேற சட்டங்களை வைத்துக் கொள்ளலாம். அதே போல அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட மாற்றார்களுடைய சட்டத்தை மேலாக கருதுவது, இதெல்லாம் இஸ்லாமை விட்டு ஒரு மனிதனை வெளியேற்றிவிடும். இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வரும். எப்படி ஒரு கூட்டம் எப்படி எந்த ஒரு செயலை செய்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாலும் ஒரு மனிதன் காஃபிராகவே ஆக மாட்டான் என்று சொல்லக்கூடியவர்கள், புரியுதா? இவர்கள் முர்ஜியாக்கள், ஜஹ்மியாக்கள், இந்த கூட்டம் எல்லாம் இவர்களும் வழிகேடு. ஒரு கூட்டம் எப்படி சிறிய ஒரு பாவத்தை செஞ்சாலோ சரி, பெரிய பாவத்தில் எந்த ஒன்றை செய்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார்கள், நிரந்தர நரகவாசி. இவங்க இந்த ஹவாரிஜ், அதே போல முஅத்தஜிலா போன்ற கூட்டத்தார்கள். அப்ப அஹ்லுஸ் ஸுன்னா வல் ஜமாஆ நடுநிலையான நம்முடைய கொள்கை என்ன என்று சொன்னால், சில பாவங்கள் இருக்கின்றன, புரியுதா, அவற்றை செய்யும் போது ஒரு மனிதன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவான். பெரும்பாவங்களை செய்வதால் ஒரு மனிதன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடமாட்டான், புரியுதுங்களா. அந்த பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன, புரியுதா. ஆனா பாவம் செய்வது ஈமானை பாதிக்குமா பாதிக்காதா என்றால், ஈமானை பாதிக்கும், குஃப்ரை ஏற்படுத்தாது. ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. பாவம் குஃப்ரை ஏற்படுத்தாது, ஆனால் ஈமானை பாதிக்கும், ஃபிஸ்கை ஏற்படுத்தி, பாவம் பாவி என்ற அந்த தன்மையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒருவேளை கடைசியில இதே பாவத்தில் அவன் நீடிச்சு போனா கடைசியில அவனுடைய முடிவு எப்படி ஆகுமோ அல்லாஹ் அறிஞ்சவன், புரியுதுங்களா. இப்ப பாருங்க, அங்க ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, 58வது குறிப்புல, ولا نقول لا يضر مع الايمان ذنب لمن عمله, புரியுதுங்களா. ஒரு மனிதர் பாவம் செய்யும் போது அவருடைய பாவம் அவருக்கு அவருடைய ஈமானில் எந்த விதமான குறைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது என்று நம்ம சொல்ல மாட்டோம். கண்டிப்பா அவருடைய அவர் செய்யக்கூடிய பாவம் ஈமான்ல அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், குறைவை ஏற்படுத்தும், ஈமானுடைய ஒளிய மங்க செய்யும். அது குஃப்ருடைய செயலா இருந்தால் அவரை குஃப்ராக்கிடும், ஃபிஸ்குடைய செயலாக இருந்தால் அவரை ஃபாசிக், பாவியாக ஆக்கிவிடும், சரியா. நேற்று உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னோம், அது என்ன ஹதீஸ், சஹிஹுல் புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இஸ்ரவேலர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க, புரியுதா, ரெண்டு மனிதர்கள், ஒருவர் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஒருத்தர் இபாதத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார். இந்த இபாதத்தில் ஈடுபாடா உள்ள மனிதர் பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதரை பார்க்கும் போதெல்லாம் பாவம் செய்யாதப்பா, பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அந்த மனிதர் சொன்னாரு, இப்ப என்னை உடுப்பா, என்னையும் என்னுடைய ரப்பையும் விட்டுருப்பா, நீ என்ன என்னை கண்காணித்து என்னை விசாரிப்பதற்காக நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய் என்பதாக அவர் கேட்டார். அதுக்கு உடனே அந்த மனிதர் சொன்னாரு, அல்லாஹ் மேல சத்தியமா அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் மேல சத்தியமா அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இந்த இருவர்களும் இறந்து போயிட்டாங்க. அல்லாஹுக்கு முன்னாடி இருவர்களும் ஒன்று சேர்றாங்க. அல்லாஹு தாலா அப்ப அந்த நன்மை செய்த அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அகுன்த பி ஆலிமா அவ குன்த அலா மா ஃபி யதய காதிரா, நீ என்ன என்னை நீ அறிந்து விட்டாயா, எனது அதிகாரத்தில் உள்ளது எனது கையில் உள்ளதற்கு நீ ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றாயா, நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முடிவு செய்யறதுக்கு நீ அதிகாரம் பெற்றிருக்கிறாயா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பாவியை பார்த்து அல்லாஹ் சொன்னா, நீ போ, என்னுடைய அருளால் நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி. அந்த நன்மை செய்த மனிதரை பார்த்து அல்லாஹ் சொன்னா, இது ஹபு பிஹி இலன்னார், இவனை தூக்கி நரகத்தில் போடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாக்க. ஏன், இவனுடைய வார்த்தை குஃப்ரை ஏற்படுத்தி விட்டது, பார்த்தீங்களா, அல்லது இவனுடைய வார்த்தை இந்த மனுஷன் வாழ்நாளெல்லாம் செஞ்ச பாவத்தை விட இவன் சொன்ன வார்த்தை அவ்வளவு பெரிய பாவம் ஆயிடுச்சு, இது குஃப்ரா இல்லைன்னு சொன்னா அவ்வளவு பெரிய பாவமாக ஆக்கி அல்லாஹு தஆலா இவன் நரகத்தில் போடும்படி ஆக்கிவிட்டது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிச்சுட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவன் ஒரு வார்த்தையை பேசினான், அது இவனுடைய துன்யாவையும் நாசமாக்கி விட்டது, இவனுடைய ஆகிரத்தையும் நாசமாக்கி விட்டது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து ஒரு மனிதர், இதுவும் புகாரியில் உள்ள ஹதீஸ், அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத், முந்திய அதாவது இஸ்ரவேலர்கள் நடந்த சம்பவம், அனைமா பயான்களில் கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு மனிதர் மௌத்தா போகும்போது தன் பிள்ளைங்களை தான் கூப்பிடுறாரு, கூப்பிட்டுட்டு சொல்றாரு, இந்த பாருங்கப்பா பிள்ளைங்களா, நான் மௌத்தா போயிட்டா என்னை எரிச்சிடுங்க, எரிச்சுட்டு என்னை சாம்பல் ஆக்கிடுங்க, சாம்பல் ஆக்கிட்டு கடுமையா புயல் வீசுற ஒரு நாளையில, காற்று வீசக்கூடிய ஒரு நாளையில அதை எடுத்துட்டு போய் கடல்ல தூய் விட்டுங்கன்னு வேற சொல்ற, சரியா. அதே போலவும் பிள்ளைகளும் செஞ்சிட்டாங்க. அல்லாஹுத்தலா அந்த அடியான எழுப்புறான், காற்றுக்கு கட்டளை இட்டான், எல்லாம் கொண்டாந்து நிறுத்திருச்சு. அப்ப அந்த மனுஷனை பார்த்து அல்லாஹ் கேட்டான், ஏண்டா ஏண்டா அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு, ஏண்டா ஏண்டா அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் ரொம்ப பயமா போச்சுட்டான், என்ன சொல்லிட்டா ரொம்ப பயமா போச்சு, நான் உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், மொத்தமா மூத்த போய் மொத்தமா கபரில் வச்சதான் தூக்கி எல்லாம் வேதனை செய்வான், இந்த மாதிரி எரிச்சி சாம்பல் ஆக்கி காத்துல தூவி விட்டு விட்டா நம்மளை எழுப்ப மாட்டான் அல்லாஹ்வுத்தாலா. அறியாம அல்லாஹ்வுத்தாலா எப்படி செய்தாலும் எழுப்புவான் கண்டிப்பா, புரியுதுங்களா? அப்ப அந்த அறியாமையில அல்லாஹ் என்னை எழுப்ப மாட்டான், புரியுதா? எழுப்ப முடியாது, அதனால நான் தப்பிச்சிடலான்னு நினைச்சான். ஆனா இங்க பாருங்க, இங்கதான் ஒரு விஷயம் சொல்றாங்க, அதிகமான பயத்துல அறியாமையில சில தவறுகள் நடந்து விட்டாலும் கூட அல்லாஹ் அதை மன்னிக்க போதுமானது. இப்ப இந்த அடியான எழுப்பி அல்லாஹ் கேட்டோன்னு ஏன்டா அப்படி செஞ்சேன், ரொம்ப பயமா போச்சுடா, உன்கிட்ட வந்தா நான் மாட்டிக்கிட்டேன்னா தூக்கி நிலத்துல போட்டினா அதான் இப்படியே ஒண்ணு இல்லாம போயிருவோம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீ இந்த பயந்தில போ சொர்க்கத்துக்கு போறான்னு சொல்றான். என்னிடத்துல அவன் என்ன சொல்றான், என்கிட்ட அமலே இல்ல, வந்தா நேரா கண்டிப்பா எனக்கு டிக்கெட் எங்க கொடுத்துருவ, நரகத்துக்கு தான் நீ கொடுத்துருவ, அந்த பயத்துல நான் இப்படி செஞ்சிட்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா பண்ணிட்டேன், சரி சரி உன்னை மன்னிச்சுட்ட போ அப்படின்னு சொல்லி உன்னுடைய பயத்துக்காகவே மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறான், புரியுதுங்களா? அப்ப பாவிகள் மன்னிக்கப்படுவது என்பது குர்ஆன் ஹதீஸ்ல சரியா இருக்கக்கூடிய உறுதியான ஆதாரங்கள், பாவிகள் மன்னிக்கப்படுவதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல பல உறுதியான ஆதாரங்கள் இருக்கின்றன. அதே போல புகாரில இன்னொரு ஒரு சம்பவம் வருது, இது வந்து சஹாபாக்கள் நடந்த சம்பவம். ஒரு சஹாபி, அவர் பேர் அப்துல்லான்னு சொல்லி, அவருடைய பட்டப்பேர் வந்து ஹிமாரும்பாங்க, சரியா? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிரிப்பு காட்டிக்கிட்டே இருப்பாப்ல, புரியுதா? ரசூல்லா எப்போதும் கவலையா இருக்க போறாங்க அல்லது புன்முறுவல் பூப்பாங்க, இவர் பார்த்திருப்பாரு, அவருக்கு எப்போதும் ரசூல்லா ரொம்ப மர்மையுடைய கவலை பயன் பண்ணி ரொம்ப கவலையா தானே இருக்கிறாங்க, நம்மளாவது போய் உட்காந்து ரசூல்லாக்கு நாலு சிரிப்பு காட்டுவோமே சொல்லி ஏதாவது சிரிப்பு காட்டிட்டு இருப்பாரு. ரசூல் சொல்லி இவர் பேசினாலே சிரிக்க ஆரம்பிச்சிடும். இவர் என்ன அப்படின்னு சொன்னா போய் குடிச்சிடுவார், என்ன செஞ்சிருவாரு, குடிச்சுடுவார், அடி வேற வாங்கியிருக்கிறாரு. ரசூல்லா உருவாங்களா, யாரா இருந்தாலும் என் மகள் சிரிடினாலும் கைய வெட்டுவேன்னு சொன்னவங்களாச்சே, ரசூல்லாக்கு சிரிப்பு காட்டிட்டா சரியா போயிருமா, அடி வாங்கியிருக்கிறார், திரும்ப போய் பிடிச்சிட்டு திரும்பவும் அடி வாங்கியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு தடவை குடிச்சு விட்டு ஆளை பிடிச்சிட்டு வந்தாங்க, பிடிச்சிட்டு வந்து அடிச்சா பக்கத்தில் உள்ள ஒரு மனிதர் என்ன செஞ்சிட்டாரு, அல்லா இவனை சபிச்சிடுறா, அல்லா சும்மா சும்மா குடிச்சு குடிச்சிட்டு வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாரு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், ரசூலுக்கும் வந்துருச்சு, ரசூல்லாக்கு கோவம் வந்துருச்சு, சரியான கோவம் வந்துருச்சு. ரசூல் சொல்லாலே சொன்னாங்க, ஓ மனிதனே அவரை நீ சபிக்காது, அல்லாவின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், ரசூல்லா சொல்றாங்க, அல்லாவின் மீது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிந்தவரை அவர் அல்லாஹுவையும் அவருடைய ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்கிறார், எனக்கு தெரிந்தவரை அவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடியவர், நீ அவரை சபிச்சன்னு சொல்லி சபிச்சவர் மேல ரசூல் சொல்லாலே கோவப்பட்டாங்க, புரியுதா இல்லையா? அப்ப பாவிகள் மன்னிக்கப்படுவது என்பது இஸ்லாமிய அடிப்படைகளில் உள்ள ஒரு அடிப்படை, அதுக்குள்ள காரணங்களை நம்ம பார்ப்போம், எப்படிலாம் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொல்லிட்டு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் குடிப்பது என்பது ஒரு பெரும்பாவம், அதுக்குள்ள தண்டனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றாங்க, அதே நேரத்தில் அவரை சபிச்சவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கவும் செய்யறாங்க, சபிக்காதீங்க, எப்படி நீங்க சபிக்க போனச்சு, அவர் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கின்றார். அப்ப இவர்கள் சொல்வதை போல ஒரு பெரும்பாவம் செய்து விட்டாலே ஈமான விட்டு வெளியே போயிடுவாங்க என்று இருந்தா ஏன் ரசூல் சுல்லாலே சபிக்கிறவரை போய் தடுக்க போறாங்க, அவரை போய் அவர் அல்லாஹையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்னு சொல்ல போறாங்க? ஒரு காஃபிருடைய விஷயத்தில் இதை சொல்ல முடியுமா? ரசூல் சுல்லாலே இந்த முஅ்தஸிலா அதே போல ஹாரிஜியா என்ற இந்த ரெண்டு கூட்டம், புரியுதா? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் பெரும்பாவம் செய்து விட்டாலே இஸ்லாமிய சட்டம் என்ன, முர்த்ததானா அவனுக்கு என்ன தண்டனை, மரண தண்டனை, சரிங்களா? எப்ப அறிவாளிங்களா, இஸ்லாம்ல ஒரு மனிதன் ஜினா செஞ்சா அவனுக்கு இந்த தண்டனை, திருமணமானவனா இருந்தா அதுக்கு வேற தண்டனை, குடிச்சா அதுக்கு வேற தண்டனை, பத்தினித்தனமான பெண்களை இட்டு கட்டினா அதுக்கு ஒரு தண்டனை, திருடுனா அதுக்கு ஒரு தண்டனை, கொலை செய்தால் அதுக்கு ஒரு தண்டனை, இப்படித்தான சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாவம் செய்வது முர்த்ததாக ஆக்கிவிடும் என்று சொன்னா அவன் மொத்தமா எல்லா பாவங்களுக்குமே என்ன தண்டனை சொல்லப்பட்டிருக்கான், எல்லா பாவங்களுக்கும் மொத்தமா கொலை செய்யறதுதான் அல்லாஹு தஆலா தண்டனையாக சொல்லி இருப்பான். அப்படி இல்லையே, குடித்தவர்களை அடியுங்கள், இட்டு கட்டியவர்களை அடியுங்கள், திருடியவர்களை கைவிட்டுங்கள், ஜினா செஞ்சா அதுக்கு இந்த தண்டனை, திருமணமாயிருந்தா அதுக்கு இந்த தண்டனை, இப்படித்தான அல்லாஹ் தண்டனையை சொல்லியிருக்கிறான். அப்ப நீங்க விளங்கிக்கிற மாதிரி முர்த்த, அதாவது பெரும்பாவம் செய்வது ஒரு மனிதனை முர்த்ததாக்கி விடும் என்று இருந்தா, அப்ப ஒட்டு மொத்தமா எல்லா குற்றங்களுக்குமே ஒரே தண்டனை தான் இருந்திருக்கும். அது என்ன தண்டனை? மரண தண்டனை. கதையை முடிக்கிறதா தான் இருந்திருக்கும். அப்படி இல்லையே, புரியுதா உங்களுக்கு? அதிலிருந்து என்ன தெரிகிறது? முர்த்ததாக்கக்கூடிய குற்றங்கள் என்பது வேறு, புரியுதுங்களா? பெரும்பாவங்கள் என்பது வேறு. அதுக்குள்ள தண்டனைகள் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பெரும்பாவம் செய்தவன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விட மாட்டான். அப்படி வெளியேறி இருந்தா அவனுக்கு எந்த தண்டனையுமே, ஒரே தண்டனை போதுமானதா இருந்திருக்கும், மரண தண்டனையே போதுமானதா இருக்கும். அப்ப ஒருத்தன் திருடிட்டாங்கிறதுனால அவனை கையவும் வெட்டி விட்டு கொலையும் செய்வீங்களா? புரியுதா? அப்படி இல்லை எங்கேயுமே. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யலையே. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தர் திருடிட்டாரு மஸ்ஜிதுல, அவரை ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதானே வெட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பத்தினித்தனமான பெண்ணின் மீது அவதூறு சொல்லப்பட்டுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அடிக்கதானே செஞ்சாங்க, அவரை கொலை பண்ணலையே. புரியுதா? சரி, இப்ப சில ஆயத்துகளை அதே போல சில ஹதீஸுகளை நீங்க பார்க்கும்போது, அதனுடைய வெளிப்படையான வார்த்தைகளை கவனிக்கும் போது அது அவங்களுக்கு சப்போர்ட் செய்யற மாதிரி தெரியும். சில ஆயத்துகள் ஹதீஸுகளை பார்க்கும்போது யாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியும்? ஹவாரிஜ் முஅத்தஸிலாக்களுக்கு சப்போர்ட் செய்யற மாதிரி தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே பல பாடங்கள்ல சொல்லியிருக்கிறேன், ஒரு குரானுடைய ஒரு இடத்துல உள்ள ஒரு வசனத்தை வைத்து மட்டும் நம்ம முடிவு செய்ய மாட்டோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுக்கும் வழிகட்டவர்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? வழிகட்டவர்கள் எங்கேயாவது ஒரு ஓரத்துல ஒரு ஹதீஸை பிடிச்சிப்பாங்க, எங்கேயாவது ஒரு ஓரத்துல ஒரு குரான் ஆயத்தை பிடிச்சிப்பாங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். இருக்கிற மற்ற குரான் ஆயத்து ஹதீஸ் எல்லாத்தையும் தூக்கி ஒரு வாரத்துல தூக்கி போடுறாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படிலாம் ஆயத்து இருக்குதே, அதை பத்தியே பேசாதீங்கன்றாங்க. இந்த அருகில் ஆயத்து முடிஞ்சு, இந்த அருகில் ஆயத்து முடிஞ்சுன்னு சொல்லு. அதையும் நம்ம அப்படி செய்வோமா? செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. புரியுதா இல்லையா? ஒட்டுமொத்த குரானின்படி அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றானே தவிர, ஒட்டுமொத்த ஹதீஸின்படி அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சட்டம் கொடுத்திருக்கின்றானே தவிர, ஏதாவது ஒரு ஹதீஸ் எடுத்துங்க, மற்றதெல்லாம் தூக்கி தூர போட்டுங்க, மற்றதெல்லாம் நீங்க புறக்கணிச்சுட்டா தப்பு கிடையாது என்று எங்கேயுமே அப்படி இல்லை. அது வேதத்தில் சிலவற்றை நம்பிக்கை கொண்டு சிலவற்றை மறுப்பதற்கு சமமாக ஆகிவிடும். புரியுதா? இப்ப பாருங்க, சில ஆயத்துகளை நம்ம பார்ப்போம், சில ஹதீஸுகளை நம்ம பார்ப்போம். அந்த ஆயத்துகள் ஹதீஸ்ல வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சப்போர்ட் செய்யற மாதிரி அதனுடைய வெளிப்படை இருக்கும். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம எப்படி விளங்கணும், புரியுதா? என்ன கருத்துங்கிறத நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, சூரத்துல் மாயிதால 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் லம் யஹ்கும் பிமா அன்சல் அல்லாஹ். சூரத்துல் மாயிதால 44, ஒமன் லம் யஹ்கும் பிமா அன்சல் அல்லாஹு فَأُولَٰئِكَ هُمُ الْكَافِرُونَ. யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு, யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள். யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள். அதாவது ஒரு முஸ்லீம் அரசாங்கம் இருக்கிறாங்க, முஸ்லீம்களுடைய நாடு இருக்குது, முஸ்லீம் ஆட்சி செய்கிறாரு. புரியுதா? அவரு குரான் படி ஹதீஸின் படி ஆட்சி செய்யவில்லை என்றால் காஃபிர்னு வரும். புரியுதா? இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ISIS அல் காய்தா இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு முஸ்லீம் நாடுகள்ல வளர்ந்து வருவதையோ அல்லது இருப்பதையோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க என்ன செய்யறாங்க, முஸ்லீம் மன்னர்கள் எல்லாம் காஃபிர் ஆயிட்டாங்க, ஏன்னா அவங்க குரான் ஹதீஸ் சட்டத்தின்படி ஆட்சி பண்ணல. புரியுதா? அவங்க எல்லாம் வந்து மேற்கத்தியர்களுடைய சட்டத்தின்படி ஆட்சி பண்றாங்க, அதனால அவங்க காஃபிர் ஆயிட்டாங்க, எனவே நம்ம அவங்கள்ட்ட சண்டை போடணும், அவங்கள கொல்லணும். அவங்கள மட்டும் கொல்றது இல்ல, அவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரா இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் முஸ்லீமா இருந்தாலும் சரி, எல்லாரையும் கொண்டுற வேண்டியது. நம்ம 10 பேரா இருந்தாலும் சரி, நம்ம 10 பேரை வச்சு நம்ம ஆட்சி அமைக்கணும். இப்படியாக சொல்லிக் கொண்டுதான் இந்த முஸ்லீம் நாடுகள்ல அவங்க கலவரங்கள் கலகங்கள் செய்யறது, சண்டை சக்கரவு செய்யறது, லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கொன்று கொள்வது, இதெல்லாம் நடக்கிறத பாக்குறீங்க நீங்க. செய்தி பாக்குறீங்களான்னு தெரியல, அல்லது குறைஞ்சபட்சம் என் பயான கண்டினியூவா பாத்துக்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசுறது அதிகமா. அப்போ நிறைய வாலிபர்கள் போயிடறாங்க, இங்க இருந்து கூட நிறைய பேர் போயிருக்கிறாங்க, புரியுதா? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு மனிதன் இஸ்லாமிய சட்டத்தின்படி ஆட்சி செய்யவில்லை என்றால் காஃபிர். அப்ப காஃபி அவங்க வந்து இஸ்லாமுக்கு இருந்துட்டு முர்த்ததா போயிட்டாங்க, அப்ப அவங்களை கொல்லலாம். சரி, அந்த ஆட்சி செய்யக்கூடிய அரசரை மட்டுமல்ல, அந்த அதிகாரியை மட்டுமல்ல, அவருக்கு கீழே வேலை பார்க்கிற யாரை வேணாலும் கொல்லலாம். அந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்கறவன் எந்த வேலையில பார்த்தாலும், எந்த வேலை, உதாரணத்துக்கு அந்த முஸ்லீம் நாட்டில் அந்த அரசாங்கம் ஒரு ஸ்கூல் நடத்துதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர்களை கூட கொல்லலாமா? அது கூட விட்டுங்க. அடுத்தது அங்க ஒரு பியூனோ அல்லது ஒரு செக்யூரிட்டியோ வேலை பார்ப்பாரு பாருங்க, யாரு, அந்த ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு வேன் டிரைவரு அல்லது வந்து அந்த செக்யூரிட்டி பாருங்களேன், அவரை கூட கொல்லணுமா? அடுத்து போங்க, இன்னும் எந்த அளவுக்கு யாரெல்லாம் கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க சட்டம். அந்த செக்யூரிட்டிக்கு ஒரு டிரெஸ் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த டிரெஸ் ஒருத்தர் சும்மா போட்டுக்கிட்டா கூட கொள்ளலாம் அவரை. எப்படி டிரெஸ் இல்ல, அந்த டிரெஸ் தூக்கி போட்டுக்கிட்டாரு, அப்ப அவர் கொண்டுடணும். எவ்வளவு பெரிய முட்டாள்கள், எவ்வளவு பெரிய மடையர்கள், புரியுதா? இன்னைக்கு பாவம் முஸ்லீம் வாலிபர்கள் பல பேர், ஆஹா ஆமா இஸ்லாமிய ஆட்சி வரணும், ஜிஹாத் வரணும், கிலாபத் வரணும், இஸ்லாமிய ஆட்சி படி முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்யறதுல, இதெல்லாம் பேச 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 அவங்களுக்கு அப்படியே ஆஹா ஜிப்ரீல் வந்தார் பிள்ளருக்கு வானத்திலிருந்து ஆட்சி செலுத்துறதுக்கு சொல்லிட்டு அப்படியே பார்த்து உத்தம்பர்களா நினைச்சுக்கிட்டு, ஆமால 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 அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும், நல்லாதான் பாதுகாக்கணும், புரியுதா? அது ஒரு பெரிய விஷயம், விஷயத்துக்கு வாங்க. இப்ப இந்த ஆயத்துல வெளிப்படையில பார்த்தா என்ன சொல்லப்பட்டிருக்கு, யார் அல்லாஹ் இறக்கியதின்படி ஆட்சி செலுத்தவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, புரியுதா? அப்ப இந்த பாருங்க, இதுதான் ஆதாரமா காட்டுறாங்க, இந்த பாருங்க அல்லாஹ் இறக்கியதின்படி ஆட்சி செலுத்தாம இருக்குது, இது பெரும்பாவமா இல்லையா, பெரும்பாவம், பெரும்பாவம் செஞ்சவங்களும் அல்லாஹ் காஃபிர்ன்னு சொல்லிட்டான் எப்போதுமே அப்படிங்கிறான். நூற்றுக்கணக்கான ஆதாரத்தை விட்டாச்சு. இப்ப இந்த ஆயத்தை வெளிப்படைய வைத்துக் கொண்டு இந்த பாருங்க காஃபிர் இருக்கு பாருங்க. அப்புறமா புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கு, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன், முஸ்லிமை ஏசுவது பெரும்பாவம், வக்கிதாலுஹு குஃப்ருன், அவனிடத்திலே சண்டை செய்வது இறை நிராகரிப்பு, வக்கிதாலுஹு குஃப்ருன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா. ஒரு முஸ்லீம்கிட்ட போர் செய்யறது என்ன, சிறை வணங்குறதா? சண்டை செய்யறது ஒரு பாவம், அந்த பாவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃப்ருன்னு சொல்லியிருக்காங்களே, போதும் இது போதும் நமக்கு அப்படிங்கிறாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால இறுதி ஹஜ்ஜர சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னாங்க, எனக்கு பின்னால் நீங்கள் காஃபிர்களாக ஆகிவிடாதீர்கள், உங்களில் சிலர் சிலரை கொள்வார்களே, அப்படி நீங்கள் காஃபிர்களாக ஆகிவிடாதீர்கள். அப்ப முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளார சண்டை செய்து கொள்வதை, ஒருவர் ஒருவரை கொள்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபர்னு சொல்றாங்க. பாருங்க, நீங்க காஃபிரா போய் ஒருத்தர் ஒருத்தரை வெட்டிக்காதீங்க, அதாவது நீங்க ஒருத்தர் ஒருத்தரை வெட்டி சண்டை போடுறது அது குஃபருடைய பாவம், அது அதை நீங்க செய்யாதீங்கன்னு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்களே. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து காஃபிர் என்று கூறினால் அந்த இருவரில் ஒருவர் அந்த பெயருக்கு தகுதியுடையவராக ஆகிவிடுவார். அப்ப சொல்லப்பட்டவர் அதுக்கு தகுதியானவராக இருந்தா அது சொல்லப்பட்டவருக்கு போய் சேர்ந்துடும், சொல்லப்பட்டவர் அதுக்கு தகுதியானவரா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் நல்லவரா இருந்தார்னா அப்ப என்ன ஆயிடும், சொன்னவருக்கே அந்த வார்த்தை திரும்ப வந்துடும். இந்த பாருங்க, இது ஒரு பெரும்பாவம் தான், ஒரு முஸ்லீமை பார்த்து காஃபிர்னு சொல்றது. பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தன் கண்டிப்பா காஃபிரா போயிடுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸ், இதுவும் புகாரி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான்கு குணங்கள் இருந்தால் ஒரு மனிதன் பியூர் முனாஃபிக்காக ஆகிவிடுவான், ஒரு குணம் இருந்தா அந்த அளவுக்கு அவனிடத்துல நயவஞ்சகம் இருக்கும், அந்த குணத்தை விட்டு அவன் விலகுகின்றவரை, உதாரணமா அவன் பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் மீறுவான், ஒப்பந்தம் செய்தால் மோசடி செய்வான், அவன் தர்க்கம் செய்தால் எல்லை மீறி பேசுவான், புரியுதா? இப்ப இந்த நாலு குணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தமான நயவஞ்சகம் என்று சொல்றான். எப்படி பியூர் நிஃபாக், அப்ப நிஃபாக்ங்கிறது குஃப்ர் தானே, நிஃபாக் என்பது ஈமானுக்கு எதிரான ஒன்று, குஃப்ரான ஒன்று. அதே போல புகாரியுடைய இன்னொரு ஹதீஸ்ல பாப்பீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஜினா செய்யும் போது அவன் மூமினாக இருக்கின்ற நிலையில் ஜினா செய்ய மாட்டான், ஒரு மனிதன் திருடும் போது அவன் மூமினாக இருக்கின்ற நிலையில் திருட மாட்டான், ஒரு மனிதன் மது குடிக்கும் போது அவன் மூமினாக இருக்கின்ற நிலையில் மது குடிக்க மாட்டான். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹதீஸ் இருக்குது. அதே போல நம்ம வந்து அந்த தஹாராவுடைய பாடத்துல படிச்சோம் பாருங்க, யார் வந்து தனது மனைவி இடத்துல கூடக்கூடாத ஒரு வழியில கூடுவானோ அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கிய வேதத்தை வந்து நிராகரித்தவனாக ஆகிவிடுகின்றான். அதே போல யார் ஒரு மனிதன் வந்து குறி சொல்பவனிடத்துல போய் குறி கேட்கின்றானோ அவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கிய வேதத்தை நிராகரித்தவனாக, ஃபக்கத் கஃபார பிமா உன்சில அலா முஹம்மத், முஹம்மதின் மீது இறக்கப்பட்டதை அவர் நிராகரித்து விட்டான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வந்து அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்கிறார்களோ, மன் ஹலஃப பி கைரில்லாஹ் ஃபக்கத் கஃபர. உதாரணத்துக்கு இப்ப தர்கா மேல சத்தியம் செய்யறாங்க, அம்மா மேல சத்தியம் செய்யறாங்க, புரியுதுங்களா, அல்லது பிள்ளைகள் மேல சத்தியம் செய்யறாங்க. இப்படி அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது யார் சத்தியம் செய்வார்களோ அவர்கள் காஃபிராகி விடுவார்கள். புரியுதா? இப்படி எல்லாம் பல ஹதீஸ் இருக்குது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல ரெண்டு குணங்கள் இருக்கின்றன, அந்த ரெண்டுமே வந்து குஃபருடைய குணங்கள். ஒன்று என்ன, ஒருவருடைய பரம்பரையை வந்து குறை சொல்றது, ஒருவருடைய பரம்பரையை குறை சொல்றது, அவங்க அத்தா அம்மாவை சொல்லி அவங்கள திட்டுறது. புரியுதா இல்லையா? ஒன் நியா ஹத்து அடல் மையிட்டி, ஒரு வீட்டில் இறந்து போயிட்டு அந்த வீட்டில் போய் ஒப்பாரி வைக்கிறது. ஒப்பாரி தெரியுமில்ல? அப்ப இந்த ரெண்டு பெரும்பாவம், இந்த ரெண்டு பெரும்பாவங்கள் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எதுவுமே இல்லையே. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு பெரும்பாவத்தையும் எப்படி சொல்றாங்க, குஃப்ரை சேர்ந்தவைகள். இஸ்னதானி ஃபி உம்மதி ஹுமா பிஹிம் குஃப்ருன், என்னுடைய உம்மத்துல ரெண்டு குணங்கள் இருக்கின்றன, அந்த ரெண்டு குணங்கள் அந்த உம்மத்துல குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய குணங்கள். ஒன்று அத்தானு ஃபில் அன்சா, ஒருவருடைய பரம்பரையை சொல்லி, அவங்க அம்மா அப்பா பேரை சொல்லி, உன் தெரியாதா உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாதா, உங்க அப்பா அப்படித்தானே அப்படி, உங்க பரம்பரையை பத்தி எனக்கு தெரியாதா அப்படிங்க வேண்டு. இப்படி பரம்பரையை சொல்லி திட்டுறது, குறைத்து பேசுவது. இரண்டாவது ஒப்பாரி வைக்கிறது. இது இந்த அளவுக்கு உங்களுக்கு போதும். இப்ப இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த தொழுகையை விடக்கூடிய விஷயத்துல கூட நம்ம பார்ப்போம். ஒரு மனிதன் தொழுகையை விடுறதுக்கும் அவனுக்கும் இடையில என்னதான் இருக்கு சார், முஸ்லீமுக்கும் குஃபருக்கும் இடையில தொழுகையை விடுவது இருக்கு. அவன் நிரந்தரமா விட்டுட்டான்னு சொன்னா குஃப்ரா போயிடுவான். இப்ப ஏற்கனவே நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா எதுல படிச்சோம், எப்பயாவது ஒருத்தன் விடுறான், புரியுதுங்களா, தொடர்ந்து விடக்கூடியவனா இல்ல, எப்பயாவது விடுறான், புரியுதுங்களா. ஆனா ஹதீசுடைய நேரடி வார்த்தையை பார்த்தா எப்படி இருக்கு, ஒரு தடவை விட்டா கூட குஃப்ருன்னு தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி நம்ம பல வார்த்தைகளை ஹதீசுகளை பார்க்கிறோம், அதே போல சில ஆயத்துகளை பார்க்கிறோம். அங்க பெரும் பாவங்களை குஃப்ரை ஏற்படுத்தக்கூடியவை என்பதாக அல்லாஹும் ரசூலும் வர்ணித்திருக்கின்றார்கள். எனவே இதை வச்சுதான் நாங்க ஒவ்வொரு பெரும்பாவத்தையும் குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் என்று நாங்க முடிவு செய்யறோம் சொல்லி அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ஒரு சில விஷயங்களை மட்டும் நல்லா கவனிங்க. இப்ப நம்ம பொதுவான ஒரு பதில முதல்ல சொல்ல போறோம். அது என்ன பொதுவான பதில், பெரும்பாவம் செய்யக்கூடியவர், பெரும்பாவம் செய்யக்கூடியவர் அவரை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய காஃபிராக கருதப்படாது. பெரும்பாவம் செய்யக்கூடியவரை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய காஃபிராக கருதப்படாது. புரியுதுங்களா? இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு குஃப்ரை அவர் செய்தவராக இருந்திருந்தால் அவர் மீது என்ன தண்டனை வந்திருக்கும், முர்த்ததுடைய மரண தண்டனை அவர் மீது வந்திருக்கும். புரியுதுங்களா? அப்படி குர்ஆன் ஹதீஸில் எங்கேயுமே சொல்லப்படல. அப்ப பெரும்பாவம் செய்தவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்துக்குண்டான தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன தவிர அவர் முர்த்தத் என்பதாக எங்கேயுமே குர்ஆன்ல சொல்லப்படல. புரியுதுங்களா? சரி, இப்ப இவங்க சொன்ன ஆதாரங்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அடுத்து பதில் சொல்லுவோம். பொதுவான ஒரு விளக்கத்தை தான் இப்ப நம்ம முன்னாடி வைக்கிறோம். இப்ப பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரும்பாவம் செய்ததுனாலேயே ஒரு மனிதன் இஸ்லாமை விட்டு வெளியே போயிருந்தா, இஸ்லாமை விட்டு அவன் வெளியேறிய இருந்தால், அவனுக்கு இஸ்லாமுக்கு சம்பந்தம் இல்லாம போயிருந்தா பின்னாடி வரக்கூடிய வசனங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? புரியுதா? என்ன வசனம் இங்க பாருங்க, சூரத்துல் பக்ராவில் 178 வசனத்தில் அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து பேசுகிறார். மூமின்களே, 178 மூமின்களே, உங்கள் மீது டிசாஸ், அதாவது உங்களில் யாராவது யாரையும் கொன்றுவிட்டால் கொன்றவனை பழிக்கு பழி கொள்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்கள யாராவது யாரையும் கொன்றுவிட்டால் கொன்றவனை பழிக்கு பழி கொள்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரியா? சரிங்க. கொலை செய்வது பெரும்பாவமா இல்லையா? பெரும்பாவம். முடிஞ்சா? இப்போ ஒரு மனுஷன் கொலை செஞ்சிட்டான், இந்த கொலை செய்யப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் பாவம் பண்ணலையா? அவங்க பாவப்பட்டவங்க தானே. சரி, அப்ப இவர்கள் யாரு? முஸ்லிம்கள். யாரு? கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தார்கள் முஸ்லிம்கள். கொலை செஞ்சவன் இருக்கான்ல, இவங்களுடைய வாதத்தின்படி அவன் யார் ஆகிட்டான்? இப்ப காஃபிரா போயிட்டான். சரியா? அப்படி இருக்கும்போது இந்த வசனத்துல இறுதிய பார்க்கும்போது ரப் எப்படி சொல்றான், فَمَنْ عُفِيَ لَهُ مِنْ أَخِيهِ شَيْءٌ, யாராவது ஒரு கொலைகாரருக்கு அவருடைய சகோதரரின் சார்பாக மன்னிப்பு ஏதும் கொடுக்கப்பட்டால், யாராவது ஒரு கொலைகாரருக்கு, கொலை செய்தவருக்கு அவருடைய சகோதரரின் சார்பாக மன்னிப்பு கொடுக்கப்பட்டால், எப்படி மன்னிப்பு? ரெண்டு வகையான மன்னிப்பு. சரி, எங்க அப்பாவை நீங்க கொண்டுட்டீங்க, நான் உங்களை மன்னிச்சிடறேன் அப்படின்னு கொடுக்கலாம். அது எப்படின்னு சொன்னா, நீதிபதி இடத்துல போறதுக்கு முன்னாடி அவர் வந்து, அதாவது அரசாங்கம் வந்து அவர் பிடி கொலை செஞ்சுட்டு ஓடி போயிட்டாரு, புரியுதா, மறைஞ்சுக்கிட்டாரு, அரசாங்கம் பிடிச்சிச்சு, அப்ப வேற சட்டம் இருக்கு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, சரி எங்க அப்பாவை நீ கொன்னதுக்கு அல்லது எங்க அண்ணனை கொன்னதுக்கு நீ நஷ்ட ஈடு கொடுத்துரு அப்படிங்கிறாப்ப, அப்ப நஷ்ட ஈடு எவ்வளவு? 100 ஒட்டகம் கொடுக்கணும். புரியுதா? 100 ஒட்டகம் அல்லது அதனுடைய விலை. முடியல, கொஞ்சம் தான் இருக்குது காசு, அல்லது ஓரளவுக்கு தான் சேர்த்தார். சரி பரவாயில்ல, சேர்ந்ததை கொடு, நான் மற்றதை நான் மன்னிச்சிடறேங்கிறாரு. புரியுதா? இப்ப கொலை செய்தவர் அவருடைய சகோதரரிடமிருந்து அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டால்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப உங்க கருத்துப்படி கொலை செய்தவர் காஃபிராகி இருந்தார் என்றால், புரியுதா, இந்த கொலை செய்யப்பட்டவருடைய உறவினர்களை எப்படி இவனுக்கு சகோதரன் அல்லாஹ் சொல்லுவான்? சகோதரத்துவம் என்பது எப்பதான் வரும்? இன்னமல் முஃமினூன, இன்னமல் முஃமினூன இஹ்வதுன், மூமின்கள் தான் சகோதரர்கள். சூரத்துல் ஹுஜராத்தில் 10 வசனம், இன்னமல் முஃமினூன இஹ்வதுன், மூமின்கள் தான் சகோதரர்கள் அல்லாஹ் சொல்றான். இப்ப நீங்க சொல்றபடி கொலை செஞ்சதுனால அவர் ஈமானை விட்டு வெளியே போயிருந்தா எப்படி ஈமானிய சகோதரத்துவத்தை அல்லாஹ் இங்க சொல்வது சரியா இருக்கும்? அப்ப கொலை செய்த பாவம் அவருக்கு இருந்திருந்தாலும் கூட ஈமானிய சகோதரத்துவம் என்பது அவரை விட்டு போகல. அதனாலதான் தனது சகோதரன் புறத்திலிருந்து அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டால் தான் அல்லாஹ் சொல்றான். புரிஞ்சுக்கல? அப்ப அங்க என்ன இருக்குது? அவருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கு, அவர் ஈமானை விட்டு வெளியே போல. அடுத்ததாக சூரத்துல் ஹுஜராத்திலேயே 9 வசனம் ரப்பு சொல்கிறான், வஇன் தாயிஃபதானி மினல் முஃமினீன கத்தலு, வஇன் தாயிஃபதானி மினல் முஃமினீன கத்தலு ஃபஅஸ்லிஹு பைனஹுமா. அடுத்து 10 வசனத்துல, இன்னமல் முஃமினூன இஹ்வதுன் ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும். எப்படின்னா, நல்லா கவனிங்க அந்த வசனத்துல, வஇன் தாயிஃபதானி மினல் முஃமினீன், முஃமின்களில் இரண்டு கூட்டம் சண்டை செய்து கொண்டால், முஃமின்களில் இரண்டு கூட்டம் வாளேந்தி சண்டை செய்து கொண்டால், சாதாரண சண்டை இல்ல, ரெண்டு நாடா போய் ரெண்டு பேரும் கத்தி எடுத்து பாம்பு போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்களாம், அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கத்தை சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். இப்ப பாருங்க, நீங்க சொன்னபடி அந்த ஹதீஸ்ல என்ன வருது, ஒரு முஸ்லிம் இடத்தில் சண்டை செய்வது குஃப்ருன்னு வருது. புரியுதா? ஆயத்துல எப்படி வருது, மூமின்களில் இரு கூட்டம் சண்டை செய்து கொண்டால். எப்ப சண்டை செய்யறாங்களோ அவங்க தான் மூமின்களே கிடையாதுன்னு முடிச்சிருக்கலாமே, மொத்த காஃபிர்கள் ஆகிட்டாங்க, அவங்கள பத்தி நீ நம்ம என்ன கவலைப்பட வேண்டியிருக்கு? நம்ம யார பத்தி தான் கவலைப்படணும்? முதல்ல மூமின்களை பற்றி தானே நம்ம கவலைப்படணும். காஃபிர்கள் எப்ப சண்டை போட்டுட்டாங்களோ ஒன்ஸ் அவங்க காஃபிரா போயிட்டாங்களே அப்படின்னு அல்லாஹ் முடிச்சிருக்கா அப்படி சொல்லல. மூமின்கள் தான், ஆனால் அவர்கள் இரண்டு கூட்டங்களாக பிரிந்து சண்டை செய்து கொண்டால் நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். மூமின்கள் சகோதரர்கள், உங்களது சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் இணக்கத்தை சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது, சண்டை செய்வது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு குஃபர் அல்ல. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். யாருக்காவது யாராவது தொந்தரவு தந்திருந்தா, அநீதி இழைத்திருந்தா, அது கண்ணியத்திலேயோ பொருள்கள்லையோ, நீங்க இப்பயே அதுக்கு ஹலால் தேடிக்குங்க. ஒன்று, அவருக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தினீங்களோ அந்த பாதிப்புக்கு போய் பரிகாரம் செஞ்சு காசாவோ பணமாவோ எப்படியோ பொருளா கொடுத்து நீங்க அதுக்குண்டான பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்க. மறுமையில நீங்கள் வந்து விட்டால் அங்கே திருகமும் இல்லை, தீனாரும் இல்லை, அங்க நீங்க தங்கத்தையும் கொண்டு வர முடியாது, வெள்ளியையும் கொண்டு வர முடியாது. அப்ப என்ன நடக்கும், பாதிப்பை ஏற்படுத்தியவரிடத்துல அமல் இருந்தால் அந்த அமலை எல்லாம் அவர் செஞ்ச அநியாயத்தினுடைய அளவுக்கு எடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்படும். பாதிப்பை ஏற்படுத்தியவரிடத்துல அமலே இல்லை என்றால் பாதிக்கப்பட்டவருடைய பாவங்களை எடுத்து இந்த அநியாயம் செஞ்சவருடைய தலையில வைத்து ஃபத்ரிஹத் அலைஹி சும்ம உல்கிய பின்னார், அவருடைய தலையில தூக்கி போட்டு அல்லாஹு தஆலா நரகத்திற்கு போட்டு விடுவான்னு வரும். அப்ப என்ன அர்த்தம், அநியாயம் செய்யறது பாவமா இல்லையா? பெரும்பாவம். சரி, அப்படி நீங்க சொல்றபடி பெரும்பாவத்தால ஒரு மனிதன் முர்த்ததாயிட்டான், காஃபிராவே போயிட்டான்னு சொன்னா அவன்கிட்ட ஒரு நன்மையும் இல்லாமல போயிடும். ஏன்னா காஃபிர்கள் மறுமையில வரும் பொழுது அவர்களிடத்துல எந்த நன்மையுமே இருக்காது. ஆனா ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நன்மை இருக்கும், அந்த நன்மையெல்லாம் அவர் செஞ்ச பாவத்தினுடைய அளவுக்கு எடுக்கப்பட்டு அவர் செஞ்ச யார் மீது அநீதி இழைத்தார்களோ அவர்களுக்கு அது கொடுக்கப்படும் சொல்றாங்களே. அப்ப நல்லா தெளிவா இருக்குதே, அவரு மூமினாகத்தான் இருந்தாரு, அதற்கு முன்னாடி செஞ்ச அமல்கள், அதற்கு பின்னாடி செஞ்ச அமல்கள், அதெல்லாம் நாளைக்கு மறுமையில நன்மைகளாக வருது. அந்த நன்மையை கொண்டுதான் அவர் செஞ்ச அநியாயத்துக்கு அங்க ஈடுகட்டப்படும். ஈடுகட்ட முடியாத பட்சத்துல பாவத்தை தூக்கி இவருடைய தலையில வைக்கப்படும் இருக்குது. அப்ப இந்த ஹதீஸ் ரொம்ப தெளிவா இருக்கு, பாவம் செய்யறதுனால ஒரு மனுஷன் நிரந்தர காஃபிராக ஆகுவதில்லை, நிரந்தர நரகவாசியாக ஆக போறதில்லைன்னு சொல்லி. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், பரம ஏழை என்று நீங்கள் யாரை சொல்கிறீர்கள் கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், யார்கிட்ட ஒரு நயா பைசா இல்லையோ, ஒரு திர்ஹம் தினார் கூட யார்கிட்ட இல்லையோ, அவங்களதான் பரம ஏழைன்னு நாங்க சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, பரம ஏழை யாருன்னு சொன்னா மறுமையில வரும் பொழுது மலை போன்ற அளவு நன்மைகளை எல்லாம் அவர் கொண்டு வருவார். பெரிய பெரிய மலை அளவு நன்மை இருக்கும். ஆனா யாரையாவது ஏசியிருப்பாரு, யார் காசையாவது எடுத்திருப்பாரு, யாரையாவது கொலை செஞ்சிருப்பாரு, அல்லது யாரையாவது திட்டி இருப்பாரு, யாரையாவது அடிச்சிருப்பாரு. அல்லாஹ் என்ன செய்வான், இவருடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து 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 யார திட்டினானோ அடிச்சானோ யாருடைய காசு எடுத்தானோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு அளவு வச்சிருப்பான். புரியுதுங்களா? திட்டினதுக்கு எவ்வளவு, ஏசினதுக்கு எவ்வளவு, அடிச்சதுக்கு எவ்வளவு, திருடினதுக்கு எவ்வளவுன்னு அல்லாஹ் ஒரு கணக்கு வச்சிருப்பான். அந்த கணக்கின்படி நன்மைகளை எடுத்து அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்ப நன்மை எக்கச்சக்கமா இருந்து, புரியுதா, அவங்களுக்கெல்லாம் அடைச்சிட்டாருன்னா இவரு கதை தப்புனுச்சு, இவரு தலை தப்புனுச்சு. இல்ல அங்க செஞ்ச அநியாயம் அதிகமா இருக்குது, கொண்டு போன நன்மை குறைவா இருக்குதுன்னு சொன்னா இப்ப மாட்டிப்பான். இப்ப நன்மையெல்லாம் கொடுத்தாச்சா, இப்ப இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே ரேஷன் கடை மாதிரி நிக்கிறாங்களே, என்ன செய்யறது? ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, உங்க பாவத்தெல்லாம் கொடுங்கன்னு அல்லாஹ் ஒரு கணக்கு வச்சிருப்பான். எதுக்கு எந்த அளவுன்னு சொல்லி அந்த கணக்கு படி அந்த பாவங்களை எல்லாம் வாங்கி இவன் தலையில வச்சு தூக்கி அல்லாஹ் இவன் நரகத்துல போட்டுருவான். அவங்க இவர் செஞ்ச அநியாயம் அவங்களுடைய பாவங்கள்லாம் கரையக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா அல்ஹம்துல்லா தப்பிச்சாங்க, ஓட்டான் சொர்க்கத்துக்கு ஓடிப்பிடுவாங்க. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துகிறது? பாவம் செய்தவன் நாளை மறுமையில நன்மையோட வருவான். அப்ப அவன் முர்த்ததா போயிருந்தா முர்த்ததுக்கு ஏதாவது அமலை கொண்டு பிரயோஜனம் இருக்குமா? இல்ல. இப்ப இவனுக்கு இங்க இவனுடைய அமலை கொண்டு பிரயோஜனம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஏன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவன் நன்மை எல்லாம் இவன் நன்மைகள் இருந்துதான் இவனுடைய அமல்கள் இருந்துதான் எடுத்து பங்கு வைத்து கொடுக்கப்படுகிறது. புரிஞ்சுங்களா இல்லையா? அப்ப இவ்வளவு ஹதீஸுகள்ல நமக்கு நல்ல தெளிவா வருது, பாவங்கள் ஒரு மனிதனை இஸ்லாமை விட்டு வெளியேற்றி விடாது. புரியுதுங்களா? அல் குர்ஆன்ல 115வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் ஹசனாத் யுஸ்ஹிபுன் சய்யிஆத், நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகின்றன, நன்மைகள் போக்கி விடுகின்றன. அப்போ ஒரு மனிதன் பாவம் செஞ்சா அதுக்கு பிறகு அடுத்து நன்மை செய்யும் போது முந்தைய பாவத்தை இந்த நன்மை அழித்து விடுகிறது, மன்னிக்க வைத்து விடுகிறதுன்னு சொல்லி. நாளைக்கு மறுமையில வரும்போது அல்லாஹு தஆலா அங்க தீர்ப்பளிப்பவனா இருப்பான். யா அல்லாஹ், இவன் என்ன அடிச்சா, என்ன திட்டுனா, என்ன ஏசனா, என்ன புறம் பேசினா, புரியுதா? அந்த மாதிரி அவர்கள் வந்து அங்க கேஸ் வைக்கப்படும். அல்லாஹ் என்ன செய்வான்? இப்ப அதுக்கு வந்து அல்லாஹு தஆலா நீதி கொடுக்கணும். அப்ப இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இப்ப உலகத்துல அதுக்கு உள்ள தண்டனை என்ன? ஒன்னு பழிக்கு பழி அடிக்கணும், பழிக்கு பழி ஏசணும். மறுமையில அது கிடையாது, மறுமையில அது கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? வேற ஏதாவது நஷ்ட ஈடு கொடுக்கலாமான்னு சொன்னா அங்க தங்க வெள்ளி கொடுத்து பிரயோஜனம் இருக்கா? அங்க இனி வாழ்க்கை கிடையாது, தங்க வெள்ளியை வச்ச வாழ்க்கை கிடையாது. அங்க இருக்கிறது சொர்க்கம் நரகம் ரெண்டு வாழ்க்கை தான் இருக்கு. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவனுடைய நன்மைகளில் இருந்து எடுத்து கொடுத்துருவான். அப்ப அல்லாஹ் ஒரு கணக்கு வச்சிருக்கான்னு சொன்ன பாருங்க, அந்த கணக்கின்படி பாதிப்பை ஏற்படுத்திய அநியாயக்காரனிடமிருந்து அந்த நன்மைகளை வாங்கி அல்லாஹு தஆலா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க மனசு திருப்தி அடைஞ்சிருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு நீதம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. புரியுதா? இப்ப ஒன்று, பாதிப்பை ஏற்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க, அல்லது ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, ஆனா அந்த ஒரு ஆளுக்கு அவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிருக்கான். இவனுடைய நன்மையெல்லாம் கொடுத்தாச்சு அந்த ஒரு ஆளுக்கோ அல்லது அந்த பல பேருக்கும் கொடுத்தாச்சு. ஆனா இருந்து இவன் செஞ்ச அநியாயம் மிச்சம் இருக்கு, அல்லது ஒரு சில பேருக்கு கொடுத்தாலாம் நிவர்த்தி செஞ்ச முடிஞ்சாச்சு, ஆனா இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு அநியாயக்கார மன்னரா இருந்தாரு, அநியாயக்கார அதிகாரியா இருந்தாரு, ஊரே நாடே அவரால் பாதிக்கப்பட்டிருக்குது. இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ் என்ன செய்வான்? அப்ப அவர்கள் செஞ்சிருப்பாங்க பாருங்க பாவம், எவ்வளவு தொந்தரவு இவனால அனுபவிச்சாங்களோ அந்த தொந்தரவு அளவுக்கு அந்த பாவங்களை எல்லாம் எடுத்து இவங்க மேல கொடுக்கப்படும். இப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரெண்டு நிலை இருக்கு. ஒன்னு, அவங்கள்ட்ட பாவம் கொஞ்சமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இவங்களுக்கு போயிருச்சுன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு போற ரூட்டு கிளியரா போயிடும். புரிஞ்சுச்சா? இல்ல இவனுக்கு பாவத்தை எல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட அளவு பாவத்தை எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அவனும் மலை போல பாவம் செஞ்சு வச்சிருக்கான்னு வச்சுக்கங்க, அவனும் அதிகமான குற்றங்கள் செஞ்சு வச்சிருந்தா இப்ப என்ன, அவன் நரகத்துக்கு போறது உறுதி. ஆனா இப்ப இவனுடைய பாவத்தினுடைய அளவு குறைஞ்சிச்சு பாருங்க, அதுக்கு ஏற்ப தண்டனை குறையும். திருடி இருக்கான், குடிச்சிருக்கான், ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொன்னா மூணு குற்றமாச்சு, மூணு குற்றத்துக்குள்ள தண்டனை. இப்ப இதுல ஒரு குற்றத்தை தூக்கி அல்ல இவன் தலையில கொடுத்துட்டான்னா இப்ப ரெண்டு குற்றம் தான் இங்க மீதம் இருக்கு. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி ஒன்று, அவர்களிடத்துல பாவங்கள் குறைவா இருந்தா அவங்க தப்பிச்சிருவாங்க, கொடுத்தவனையே காலியா போயிடும், அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போற ரூட்டு கிளியரா போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா இவர்கள் இவனும் அந்த பாவத்தை அனுபவிச்சுக்கிட்டு பாதிப்பை ஏற்படுத்தின அநியாயக்காரன் நரகத்துக்கு போவான். நிறைய பாவங்கள் வச்சிருக்காங்க பாருங்க, கொடுத்தும் இன்னும் மிச்சம் இருக்கு பாருங்க. அப்ப அல்லாஹுத்தல அவங்கள மன்னிக்கலன்னு சொன்னா அவங்கள நரகத்துல போட்டு அதுக்கு ஏற்ப அந்த பாவங்கள் குறைஞ்சிட்டதுனால தண்டனை குறையும். புரியுதா இல்லையா? சரி, அப்ப இந்த ஒரு பதில நம்ம பொதுவா நம்ம இங்க விளங்கிக் கொள்றோம். இங்க இப்ப இவ்வளவு தூரம் நம்ம சில ஹதீஸுகள் விளக்கம் சொன்ன இல்லையா? அப்ப இந்த இடங்களில் எல்லாம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பாவம் செய்தவர்களை எங்கேயுமே காஃபிர்னு சொல்லல, குரானும் சொல்லல. அப்படி காஃபிர்னு சொல்லப்பட்டிருந்தா சகோதரன்னு சொல்லப்பட்டிருக்காது. புரியுதா? காஃபிராக அவர்கள் ஆகி இருந்திருப்பார்கள் ஆனால் நாளை மறுமையில வரும்போது அவர்களிடத்துல எந்த விதமான நன்மையுமே இருந்திருக்காது. சுத்தமா அவங்க நேரம் நரகத்துக்கு போறவங்க தானே, நரகத்துக்கு போற காஃபிட்டு என்ன நன்மை இருக்க போகுது? அதனால பாவம் செய்தவர்கள் கண்டிப்பா காஃபிர்கள் இல்லை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அவங்க சொன்னாங்களே சில ஆயத்து ஹதீஸு, அந்த ஹதீஸுகளை வெளிப்படையா காஃபிர் என்று வந்திருக்குது. அப்ப அந்த ஹதீஸுகளை நம்ம எப்படி விளங்குறது? புரியுதா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.